السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியமிக்க பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்திலே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தன்னை நம்பாதவர்கள், அல்லாஹுவை பற்றி விளங்காதவர்கள் ஏன் அதை மறுக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக சொல்லும் பொழுது, யார் அல்லாஹுவை விளங்காமல் இருக்கிறார்களோ, அவனை பற்றி புரியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் இதை சிந்திக்க வேண்டாமா என்று தன்னுடைய படைப்பினங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். குறிப்பாக சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது பறவைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இறைவனுடைய ஆற்றலுக்கும் அவைகள் ஒவ்வொன்றும் தான் திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கும் அதற்குண்டான உள்ளுணர்வை தந்தது யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். பறவைகள் இயல்பாக யாரிடத்திலும் சென்று பாடம் படிப்பதில்லை, ஆனால் இயல்பிலேயே அவைகளுக்கு சில விதமான ஆற்றல்களை அவைகள் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த உள்ளுணர்வை, அந்த அறிவை இந்த உலகத்திலே வழங்கிய சக்தி எது என்பதை அல்லாஹு தஆலா கேட்கிறான். பெருமக்களே, அவைகளுடைய சின்ன சின்ன காரியங்களில் இருந்து பறவைகள் கூடு கட்டக்கூடிய அந்த நுட்பத்தை கவனித்தால், பறவைகள் கூடு கட்டக்கூடிய அந்த நுட்பம், சில பறவைகளை பொறுத்தவரையிலே மரத்தினுடைய சில குச்சிகளாலே அழகான முறையிலே அது தன்னுடைய கூடுகளை கட்டுகிறது. இன்னும் சில பறவைகள் மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அவைகளால் கூடு கட்டுகிறது. துக்குணாங்குருவி போல பூச்சிகள் எல்லாம், பறவைகள் எல்லாம் களிமண்ணை எடுத்துக்கொண்டு வந்து விட்டில் என்று விட்டில் பூச்சியை எடுத்துக்கொண்டு அதை தலகுப்பற வைத்து அந்த களிமண்ணுக்கு உள்ளே சொருவி வைத்து மேலே வெளிச்சத்தை அது உண்டாக்கி கொள்கிறது. களிமண்ணை எடுத்துக்கொண்டு வந்து மண்ணால் தன்னுடைய கூட்டை அதை செய்கிறது. அதிலே கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை மண்ணால் ஆக்கிக் கொள்கிறது. அது காயும் பொழுது அதை எடுத்து ஈரமான மண்ணை இங்கே கொண்டு வந்து அதை ஆக்கிக் கொள்கிறது. இன்னும் சிலவைகள் இருக்கிறது, பச்சை இலைகளை எடுத்து நார்களினாலே அதை தைத்து தன்னுடைய கூடுகளை கட்டுகிறது. பச்சை இலைகளை எடுத்து கொண்டு வந்து நாரினால் தன்னுடைய அழகை கொண்டு அவைகளை தைத்து அதற்கு பிறகு அதை கொண்டு கூடு கட்டக்கூடிய அந்த ஆற்றல் சில பறவைகளுக்கு இருக்கிறது. இன்னும் சில பறவைகள் பூமிக்கு கீழே அகன்ற பாதை அவைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. பறவைகளுடைய நுட்பமான இந்த அறிவு தான் வாழ்வதற்கு ஏற்ற தேவையான போதுமான ஒரு வீட்டை, இந்த கூட்டை கட்டுவதற்கான அந்த உள்ளுணர்வை தந்தது யார் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களில் பல கோணங்களிலே நமக்கு கேட்கிறான். அதே போல பறவைகளிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உயர்ந்த ஒரு பண்பு தான் இனமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பண்பு. தன் இனத்தோடு சேர்ந்து அவைகளை வாழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதை பறவைகளிடத்திலிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அதே போல பறவைகளுக்கென்று மொழியும் இருக்கிறது, அந்த மொழியை தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பறவையினுடைய மொழியை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொன்னான். பறவைகள் ஏதோ ஒரு சத்தம் போடுகிறது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அந்த சத்தத்திற்கு அர்த்தம் இருக்கிறது. கழுகுகள் ரீங்காரம் விட்டு சுத்துகிறது என்று சொன்னால் அந்த கழுகினுடைய பாஷை என்ன, பெரும்பாலும் அதை எப்படி சொல்கிறதாம் என்று சொன்னால், அது சொல்லக்கூடிய ஒரு மாதிரி கீச்சின் ஒரு சத்தம் ஓட்டு நடக்குது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பறவையின் மொழி தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள், மனிதனே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துகொள், ஆனா கடைசியில மரணம் இருக்குது, அதை நினைத்துக் கொள் என்று அந்த பறவை சொல்கிறதாம். கழுகு சத்தம் விட்டு ஒரு மாதிரி கிச்சு கிச்சு கிச்சின் சத்தம் கிட்டு அது சுற்றி தெரிகிறதே, அது சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு பறவையும் அது தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த சத்தத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். சேவல் கூவுகிறதே, பெருமக்கள் சொல்கிறார்கள், உதுக்குருல்லாஹ யா காஃபிரூன், கொக்கரக்கோக்கன்னு ஒரு சத்தம் போடுது, அது நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹுவை மறந்தவர்களே, அல்லாஹுவை ஞாபகம் செய்யுங்கள். அந்த பறவை, இந்த சேவல் கூவுவது அதனுடைய அர்த்தம் இதுதானா? பெரும்பாலும் தனக்குள் பேசிக் கொள்வதற்காக, தன் இனத்தோடு பரிமாறிக்கொள்வதற்காக சில வார்த்தைகளை சொல்லும், ஆனால் பெரும்பாலும் அது சொல்லக்கூடிய வார்த்தையாக இதுதான் இருக்கிறது. குறிப்பாக தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் அது சத்தமிடக்கூடிய இந்த சத்தத்தை எல்லாம் அதில் இப்படித்தான் உணர்த்தி காண்பிக்கிறது என்று பெருமக்கள் சொல்கிறார். இந்த காடக்குருவி சத்தம் போடுது, அதை பற்றி சொல்கிறார்கள், கமா ததீனு துதான், எப்படி வாழ்கிறாயோ அப்படி நீ மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்துகிறாயோ அப்படி உன் விஷயத்தில் அல்லாஹ் நடந்து கொள்வான். நீ மற்றவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படி உன் விஷயத்தில் அல்லாஹ் நடந்து கொள்வான். மனிதர்களை இதை உணருங்கள் என்று அந்த பறவைகள் ஒவ்வொன்றுமே சொல்லக்கூடிய அந்த பாஷைகளுக்கு, சொற்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. சையிதுனா நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பறவையினுடைய மொழியை முழுமையாக நாம் கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரையிலே பறவை ஜின்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஆட்சி செய்தார்கள். அவருடைய ஆட்சி என்பது வெறும் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கும் அவருடைய ஆட்சி இருந்தது, பறவைகளுக்கும் அவருடைய ஆட்சி இருந்தது. எனவே பறவையினுடைய அந்த மொழியை, அது சொல்லக்கூடிய வார்த்தைகளின் வாதங்களை தெளிவாக கேட்கக்கூடியவர்களாக சையிதுனா நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதே போல பறவைகளுக்கு அல்லாஹு தஆலா கூரிய பார்வையை தந்திருக்கிறான். எவ்வளவு தூரத்துல பறக்குது, ஒரு மனிதனுடைய கையில வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை நுட்பமாக கூர்ந்து நோக்கி அங்கிருந்து வந்து லாபகமாக அதை எடுத்து செல்கிறது. கூரிய பார்வை பறவைகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான சன்மானம். பெரும்பாலும் பார்வையினுடைய அளவு, கண்ணினுடைய அளவு தோற்ற அளவிலே சிறிதாக இருந்தாலும் கூட கூர்மையான பார்வை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதே போல தான் ஒவ்வொரு பறவைகளும் தான் சாப்பிடுவதற்கு ஏற்ற அந்த உணவு இருக்கிறதே, அந்த உணவுக்கு ஏற்ற அழகை அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கிறான். அதனுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த வாயினுடைய முன்பகுதி இருக்கிறதே, அவைகள் எந்த பொருளை சாப்பிடுமோ அந்த பொருள்களுக்கு ஏற்ற அழகு, அந்த பொருளுக்கு ஏற்ற வாய். சிலது கீறி கிழிக்கும் என்று சொன்னால் அதனுடைய நுனி, அந்த அழகு இருக்கிறதே, கீறி கிழிக்கக்கூடிய அளவிற்குண்டான பொருள்களை கிழித்து சொல்ல செல்லக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கதாக அல்லாஹுத்தால் அதனுடைய வாயின் நுனியை அமைத்து வைத்திருக்கிறான். எந்த உணவை அது சாப்பிடுகிறதோ அந்த உணவை சாப்பிடுவதற்கு தோதுவான ஒரு லாபகமான தேவையான ஒரு வாயினுடைய அமைப்பை அல்லாஹு தஆலா அவைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதையும் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதே போல வாழும் இடத்திற்கு ஏற்ப நிறத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பறவைகள் எந்த பகுதியிலே வாழ்கிறதோ அங்கே உள்ள அந்த உஷ்ணமாக இருக்கிறது, குளுமையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடுமையான உஷ்ணத்தை தாங்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு சூழல், அதற்கேற்ற ஒரு உடல் அமைப்பு, அதற்கேற்ற ஒரு நிற அமைப்பை அல்லாஹு தஆலா அவைகளுக்கு வழங்கியிருக்கிறான். அதே போல எல்லா பறவையும் அந்தந்த பறவைகளுடைய நிலைக்கு ஏற்ப வேகம் இருக்குது. சில பறவை இருக்குது ரொம்ப வேகமா பறக்கும், சிலது இருக்கிறது அந்த பறவைகள் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய பறக்கும் வேக வித்தியாசத்தை அல்லாஹு தஆலா பறவைகளுக்கு மத்தியில் ஆக்கி வைத்திருக்கிறான். அதை பற்றி சிந்திக்க சொல்கிறான். அல்லாஹுவை நீங்கள் விளங்குவதற்கு, அல்லாஹுவை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உலகத்தினுடைய படைப்பினங்களை சிந்தியுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. படைப்பினங்களை பாருங்கள், அது நுட்பமாக செயல்படுகிறதே, அப்படிப்பட்ட உள் உணர்வை அவைகளுக்கு தந்தது யார்? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸம்வா வல்லதி கத்தர ஃபஹதா. அதற்கென்று ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி தன் வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நல் வழியையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு உள் உணர்வு அந்த ஆயத்தினுடைய தொடரிலே தான் இந்த ஓதப்பட்ட அருள் வசனத்திலே சொல்கிறான். அவலம் யரவு இலத்தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வயக்பிதுன். உங்களுக்கு மேலே பறந்து செல்லக்கூடிய பறவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான். அவலம் யரவு இலத்தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் சஃபுகளாக, அணிவகுத்த நிலையிலே எல்லா கூட்டமா போகுது, சஃபு ஒரு மாதிரி இருக்காது. நம்ம சஃபு பாருங்க எப்படி இருக்குதுன்னு, பறவைகளுடைய சஃப் இருக்கிறது அவ்வளவு நேர்த்தியான சஃப், அவ்வளவு சரியா பறந்துகிட்டே இருக்குது, நிக்க கூட இல்ல. அது ஒண்ணு நிக்கல, தோளுக்கு தோல் சேர்ந்து நிக்கணும், பின்பகுதி கால் ஒண்ணு இருக்கணும்ங்கறதெல்லாம் நின்னா அந்த சட்டை அது வேற. ஆனால் அவைகள் பறந்து கொண்டே இருக்கிறது. பறவை அந்த பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் கூட சஃபினுடைய அமைப்பில் கோணம் இல்லாமல் பறக்கிறது. அல்லாஹ் சொன்னான், ஸாஃபாத்தின் சஃபுகளாக அணிவகுத்து பற தங்களுடைய இறக்கைகளை அசைத்துக் கொண்டே சில நேரங்களில இறக்கை அப்படி விட்டு செல்கிறது, வயக்கமிதும் அப்படி பிடிச்சிருக்குது, இறக்கையை விட்டு மொத்தமாக அப்படியே பறந்து செல்கிறது. இந்த இறக்கையை விரித்து அடித்து செல்வதற்கும் அதை அப்படியே விரித்து பிடித்து பிடித்திருப்பதற்குமான சக்தியை வழங்கியது யார்? மாயும் சீக்குகுன்ன இல்ல ரஹ்மான், ரஹ்மானை தவிர அதற்குண்டான இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டை கொடுத்தவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். பெருமக்களை யோசிக்கணும் இல்லையா, உலகத்தில் யாராவது நான் தான் அந்த பறவைக்கு எல்லா சக்தியும் கொடுத்தேன்னு சொல்ற ஆள் யாராவது இருக்கிறாங்களா? அந்த பறவை இப்படி பறக்கணும், அது இப்படி உணவை தேடணும், இப்படி வீடு கட்டணும், அதனுடைய வார்த்தைகளை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவைகளுக்கான உள் உணர்வை கொடுத்த ஆண்டவன் அல்லது ஆள் நான் தான் உலகத்தில் சொல்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், அவைகளை படைத்து அவைகள் வாழ்வதற்கேற்ற இப்படிப்பட்ட உள் உணர்வுகளை தந்தவன் அல்லாஹ். அல்லாஹுவை புரிவதற்கு படைப்பினங்களை சிந்தியுங்கள்னு சொல்றான். அந்த படைப்பினங்களில் ஒன்றான பறவைகளை பற்றி அல்லாஹு தஆலா பல்வேறு கோணங்களிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். பறக்கும் நேர்த்தியை, அதனுடைய அழகை நீங்கள் பாருங்கள், அங்கே அல்லாஹுவை விளங்கலாம் என்று சொல்கிறான். அவைகளை கவனித்தார். பெருமக்களே, குர்ஆனிலே சொல்லப்பட்ட பல பறவைகள், குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல பறவைகளை குறிப்பிட்டு காண்கிறான். குறிப்பாக காகம், நாமெல்லாம் ரொம்ப பார்த்து பழக்கப்பட்ட ஒரு காகம். இந்த காகம் இருக்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இருக்குது. புர்னை நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்க அந்த மியூசியத்தை கூட்டு போனாங்க, வாங்க சுத்தி பாப்போம்னு சொல்லி. மியூசியத்துக்கு சுத்தி காமிச்சுட்டே போயிருக்கும் பொழுது எல்லாரும் கூர்ந்து ஒரு பறவையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை பாக்குறாங்கன்னு பார்த்தா காக்கா உள்ள நிக்குது. நம்ம காக்கா நம்ம ஊர் காகம் இருக்குது இல்லையா, எனக்கு ஒரு மாதிரியா போச்சு என்ன எல்லாருமே இதை பார்த்து வித்தியாசமா எதுவும் இருக்குதோ அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டுல காக்கா கிடையாதான், அந்த புர்மை நாட்டுல காகம் கிடையாது. அதனால எல்லாரும் ஏன் உத்து பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க யாராவது அப்படி ஒரு காக்கையை வந்து உத்து கவனிச்சு பார்த்துட்டு இருந்தா என்னாச்சுன்னு தான் நினைப்பாங்க. அது மியூசியத்துல பத்திரமா பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அந்த நாட்டிலேயே கிடையாது. அது மாதிரி புனிதமான ஹரம்லையும் மக்காவிலையும் இன்னொரு நம்ம காக்கையை பார்த்தது இல்லை. நானும் இந்த கண்ணோட்டத்துல கூட தேடி பார்த்திருக்கிறேன். இந்த அரபு நாட்டுல காக்கையும் பார்த்தது இல்லை, அந்த யானையும் பார்த்தது இல்லை. இங்க எல்லா கந்திரிக்கும் அதுக்கு இதுக்கு நடமாடுது, அங்க ஒரு யானை இதுவரை பார்த்ததும் கிடையாது, காகத்தையும் இதுவரை பார்த்தது இல்லை. என்னன்னு தெரியல, காகத்தை அங்க காண முடியல. ஆனால் ரொம்ப புத்திசாலியான பறவை காகம் இருக்கிறது, ரொம்ப நேர்த்தியான புத்திசாலியான பறவை. நம்ம அடிக்கடி சொல்றது போல காக்கை நோக்கறியும் சொல்லுவாங்க இல்லையா பழமொழியில, காக்கை நோக்கறியும், காக்கை நோக்கமறிந்து செயல்படக்கூடிய பிராணி. உலகத்திலேயே பறவைகள்ல புத்திசாலியான பறவை அதுதான் என்று பறவைகளை பற்றிய ஆராய்ச்சியாளர் சலீம் அலி நிபுணர் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஹாபீலுக்கு அது பாடத்தை புகட்டியதுன்னு சொல்றான் அல்லாஹ். தன் இறந்த சகோதரரை எப்படி அடக்க வேண்டும் என்று தெரியாமல் தோளிலே தூக்கி திரிந்த அந்த காபீலுக்கு எப்படி அடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது காகம்னு சொல்றான். இந்த காகம் இருக்குதே, அது குழியை தோண்டி இறந்த தன் சகோதரர் அந்த காகத்தை உள்ளே தள்ளி மண்ணை போட்டு மூடியது. ஓஹோ, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அந்த பாடத்தை மனிதன் பெற்றதே காகத்திடத்தில் இருந்து என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக காகத்தை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். பெருமை பெருமக்களே, அதனாலே உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான அந்த காகத்தை பற்றியும் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பே இறந்த பிறகு நீ எப்படி ஹயாத்தாக்குற? அல்லாஹ் கேட்டா, என்ன நீங்க நம்பலையான்னு கேட்டான். நீங்க நம்பலையா, நீங்களே எப்படி கேக்குறீங்க என்னன்னு கேட்டான். நம்புற ரப்பே, எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாந்த வேணும் இல்லையா, மக்களுக்கெல்லாம் தீயனை சொல்றேன், எனக்கு அது எப்படிங்கறத நிதர்சனமா காட்டப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா நான்கு பறவைகளை பிடித்து வர சொல்லி அவைகளுடைய தலைகளை அறுத்து பல மலைகளிலே கொண்டு போய் வைக்க சொல்லி அந்த இறைச்சிகளை எல்லாம் மொத்தமாக அவைகளை பிசைந்து வெவ்வேறு பகுதிகளில் வைத்து, தலையை நீங்க வச்சுக்கோங்க, அந்த பிசைந்த இறைச்சிகளை பல பகுதிகளை கொண்டு போய் வைங்க, அதுக்கு பிறகு கூப்பிடுங்க, ஒவ்வொன்னு வந்து அதோட சேர்ந்துரும் அல்லாஹ் நிதர்சனமாக உணர்த்தி காண்பித்தான். அந்த உணர்த்தி காண்பதற்காக யஹ்யாவுல் மௌத்தாவை மரணமானவர்களை உயிர்ப்பிக்க கூடிய அந்த மகத்தான ஆற்றல் எப்படி என்பதை நிதர்சனமாக கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுவதற்காக பயன்படுத்தியது என்பது சேவல், காகம், மயில், புறா ஆகிய நான்கு பறவைகளைத்தான் அல்லாஹு தஆலா அதற்காக பயன்படுத்த சொன்னான் என்பதையும் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதே மாதிரி சையிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த ஹுதுஹுது பறவை, மகாராணி பில்கிஸினுடைய சிம்மாசனத்தையே அவங்களுடைய ஆட்சி செய்த இடத்தையே கண்டுபிடித்து வந்து சொன்னது அந்த பறவை. ஜிகித்துக்கமின் சபையின் பினபையின், நான் சபா என்ற நாட்டிலிருந்து உறுதியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஹுதுஹுது பறவை சொல்லித்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா அந்த மகாராணி பில்கீஸ் அம்மாவினுடைய அந்த ஆட்சியை விரிந்த அவருடைய சிம்மாசனத்தை அவருடைய நிலையை பற்றி உணர செய்தான் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. ஒரு இடத்துல தண்ணி எங்கே இருக்குதுங்கிறது தெரியும், தண்ணி எங்கே இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல், அதே மாதிரி அந்த தண்ணீரை அந்த இடத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஆற்றல். இன்னைக்கு இனத்திலாம வச்சு ஒரு மாதிரி அப்படி ஆட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, பாரு பார்த்தா ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, அது இங்கே தண்ணி ஓட்டாங்களாக போயிடுச்சு, இங்கே இறங்கிருச்சு போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால எங்கே இருக்குதுங்கிறது துல்லியமாக தெரியக்கூடிய ஆற்றலையும் அந்த இடத்திலிருந்து தண்ணீரை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருந்தது ஹுதுஹுது என்ற பறவை என்று குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹு தஆலா அந்த ஹுதுஹுதை பாராட்டி சொல்கிறான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா அளித்திருந்த ஹுதுஹுது பறவை. அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட இன்னொரு பறவை தான் அபாபீல், கஅபாவையும் அல்லாஹ்வை கொண்டு காப்பாற்றினான். வல்லமை மிக்க, சக்தி மிக்க, எந்த மனிதனாலும் சரி ஏறிட்டு பார்ப்பான் யானைய, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏன்னா யானை என்ன உதற ஏறிட்டு பார்ப்போம், ஏன்னா இவ்வளவு பெரிய உருவம் வேற இல்லை, சாதாரண இவ்வளவு பிரம்மாண்டமான உருவங்கிறது வேற என்ன இருக்குது, அதனால யானை போச்சுன்னா ஒரு தடவை அப்படி ஏறிட்டு பாக்குறதுங்கிறது மனிதனுடைய சுபாவம். அது இந்த யானையை அழித்தொழிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒரு அபாபீல் என்ற பறவையை சாட்டினான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீல், மலையாளத்தில் நல்ல பயித்து சொல்லுவாங்க, நான் அது படிப்பான மலையாளத்துக்காரங்க வந்திருக்கிறாங்க, அதனால யோசிக்க பயமா இருக்குது. ஆனக்காரன் போலும் அல்லா வெறுத விட்டில்லா, ஒரு நீண்ட பயித்து அது அந்த யானைக்காரனை கூட அல்லாஹு தஆலா விட்டு அதை எப்படி அழிச்சு அவனை நாசமாக்கினான் என்பதை சொல்லக்கூடிய அந்த அறம் தரக்கறவுக்கு தரிஜுமா, அது அறம் தரவுக்கு தரிஜுமா அதுல உண்டு. அவங்க எல்லாம் இல்லாம இருந்தா படிச்சா சரி சரி அசத்து கரெக்டா தான் சொல்றாரு நினைச்சுக்கலாம். இப்ப அவங்க தப்பு கண்டுபிடிச்சிட கூடாது. அப்ப அதனால அந்த அந்த அபாபீல் என்ற பறவை இருக்கதே, சின்ன ஒரு சிட்டுக்குருவியை போல ஒரு பறவை, ஆனால் அல்லாஹு தஆலா வலிமை மிக்க அந்த யானை படையை அழித்தொழிப்பதற்காக பயன்படுத்தினார். அவைகளை எல்லாம் கடித்து குளறப்பட்ட ஒன்று ஒரு சக்கையை போல ஆக்கினான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். இன்னைக்கும் அந்த அபாபீல் பறவையை பார்க்கணும்னா கஅபால தான் பார்க்கலாம், வேற எங்கேயும் அந்த அபாபீல் பறவையை நம்ம பார்த்ததில்லை. சிட்டுக்குருவி மாதிரி இருக்குது, கழுத்துக்கிட்ட சின்ன பொட்டு வச்ச மாதிரி இருக்குது. இந்த மகரிப் நேரத்துல ஹாஜிகள் எல்லாம் தவாஃப் செய்யக்கூடிய அந்த இடத்திலே மதாஃபில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இங்கும் அங்கும் பறந்து செல்லக்கூடிய அந்த பறவைகளை பார்த்தால் நமக்கு வரக்கூடிய ஒரு ஆனந்தம், ஓஹோ இன்றும் இன்று இவைகள் கஅபாவை காப்பாற்றுவதற்காக கஅபாவை பொறுப்பேற்றுக் கொண்டு இவைகள் சுற்றித் திரிகிறதோ படைகளை போல என்று நினைக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பறவை பெருமக்கள். சில நேரங்கள் மேல கூட வந்து உட்காராது, அவ்வளவு சுதந்திரம் அதுக்கு அங்க இருக்குது. அதனால அந்த பறவைகள் அபாபீல் என்ற அந்த பறவைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். யானைகளையே அழித்தொழிப்பதற்காக கஅபாவை காப்பாற்றுவதற்காக அல்லாஹு தஆலா பயன்படுத்திய அந்த குருவி அபாபீல் என்ற அந்த குருவி. அதே மாதிரி ஹதீஸ்ல பல பறவைகளை பற்றி வருகிறது, அதுல சேவலை பற்றி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஹதீஸ் வருது, சேவல் கூவுவதை கேட்டால் யா அல்லாஹ் உன்னுடைய ஃபதலை தா, உன் அருளை தா, உன்னுடைய ஃபதலை தான் துஆ செய்யுங்க, ஏன்னா ஒரு மலக்கை பார்த்தால் தான் சேவல் கூவும்னு சொன்னாங்க சல்லா சல்லா. அதனால அந்த சேவல் என்பது அல்லாஹ்வுடைய மகா ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு பறவையாக குர்ஆன் சரி ஹதீஸிலே சொல்லி காட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மாதிரி புறாவை பற்றியும் வருகிறது ஹதீஸிலே. என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹு தஆலா பயன்படுத்திய பொருள்கள் இந்த புறா, புறாவினுடைய முட்டையும் சிலந்தியினுடைய கூடும் என்று தானே வருகிறது. லன்னுல் ஹமாம வலன்னுல் அன்கபூது அலா கைரில் பரியத்திலம் தன் சுஜுவலம் தஉமின் வருது இல்லையா. அந்த பறவைகள் இருக்கிறது, அந்த பறவைகள் இட்ட அந்த முட்டைகளை, அந்த புறாவினுடைய முட்டைகளை பார்த்து புறாவே இங்க முட்டையிட்டு இருக்குதுன்னா இதுக்குள்ள யார் போயிருக்க முடியும் என்று கருதி எதிரிகள் திரும்பி விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அவைகளை கொண்டு சிலந்தியினுடைய ஒரு அந்த சிலந்தியினுடைய சின்ன ஒரு நூல் இலை வாய கட்டி இருக்குது. நம்முடைய ஒரு ஒரு கவிஞர் கூட சொல்வார், எங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை இந்த குகை உளறிவிடும் என்பதற்காக அதனுடைய வாயை அல்லாஹு தஆலா நூலை கொண்டு தைத்து விட்டான் போலும் என்று சொல்வார். அந்த சின்ன சிலந்தி பூச்சியினுடைய அந்த நூலாம்படையை கொண்டு அல்லாஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றி அந்த வரலாறு உலகத்தில் பிரபலமான வரலாறாக இந்த பறவைகளை பற்றி சொல்லி அவைகளிலிருந்து அல்லாஹுடைய திருஷ்டாந்தங்களை அல்லாஹு தஆலா அவைகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உள்ளுணர்வின் வழியாகத்தான் அவைகள் செயல்படுகிறது என்பதை விளங்கினால் ரப்பை விளங்கலாம் என்று அல்லாஹ் சொன்னான். பறவைகளிடத்திலிருந்து நாம பெற வேண்டிய பாடங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவைகளுக்கு இருக்கக்கூடிய தவக்கல் கூட மனுஷனுக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸகக்கும் கமா யரஸுகு தைர் தகது ஹிமாஸம் வ தரூஹு விதானா. ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கையும், ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் ஹைரான வாழ்க்கையும், ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான். அல்லாஹ் குர்ஆனிலே ஆகிரத்தை பற்றி ஒரு வார்த்தையில் மிக அழகாக சொல்வான், வல் ஆகிரத்து ஹைரும் வா புகா. ஆகிரத்தினுடைய வாழ்க்கை என்பது ஹைரான வாழ்க்கை, அது நிலையான வாழ்க்கை. ஹைரான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புத்திசாலி யார் என்று சொன்னால் ஆகிரத்திற்காக வாழ்பவன் என்று சொன்னார். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு கிளுகிழப்பையை கொடுத்தா போதும். அழுதுகிட்டு இருந்துச்சுன்னா கிளுகிழப்பையை கொடுத்தா கவனம் திரும்பி புள்ள அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், அதனுடைய அழகிலே மயங்கி போய் அப்படி இருக்கும். அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும் பொழுது அதுக்கு பிறகு ஒரு சின்ன சைக்கிள், தள்ளுற வண்டி, அதில் ஒரு கவனம் செலுத்தும், அதில் சந்தோஷப்படும். இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டா ஒரு டூ வீலர் வேணும், ஒரு செல்ஃபோன் வேணும், அப்படிப்பட்ட காரியங்கள்ல அந்த கவனம் செலுத்தும். செல்ஃபோன் கேட்குற பிள்ளை கொண்டு போய் கிளுகிழப்பை கொடுத்தா அந்த கேட்குற பிள்ளைக்கு கொண்டு போய் இந்த வச்சுக்காப்பா, நீ சின்ன வயசில் இதை வச்சு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு அதை கொடுத்தா அவன் கேலியாக நினைக்கிறது மாதிரி இவருக்கு என்ன ஆச்சுன்னு நினைப்பான். பெருமக்களே, இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளைகள் ஒரு ஒரு நிலையை உயர்கின்ற பொழுது தாங்க ரொம்ப டிப்டாப்பா, சட்டகை மடங்காமல் இப்படி நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வளரும் பொழுது நம்முடைய பொருளாதார சேமிப்பு, பேங்க் பேலன்ஸ் குறையக்கூடாது, அந்த சொத்தை அங்கே வாங்கணும், இங்கே சொத்தை இங்கே முடிக்கணும், இந்த கவனங்கள் செலுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு தன்னுடைய சந்ததிகள், அதனுடைய வளர்ச்சி என்ன, பிள்ளைகளுடைய நிலை என்ன என்ற கவனம். ஒவ்வொரு நிலை மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படிப்பட்ட நிலை மாறி நிலை மாறி வருகின்ற இந்த மனிதன் ஆகிரத்துக்கு போயாச்சுன்னு சொன்னா இத பூர ஒண்ணுமில்லாததுன்னு நினைப்பான். இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிள்ளைக்கு வந்து கிடுகிழப்பைய கொண்டு போய் கொடுத்தா அவன் எப்படி கேலின்னு நினைக்கிறது மாத்திரமல்ல நம்மளை பைத்தியக்காரன் நினைக்கிறானோ, அதே மாதிரி ஆகிரத்திற்கு போய்விட்ட பொழுது ஆகா இந்த உலகம் எல்லாம் ஒரு விளையாட்டு பொருளை போல ஒன்றுமில்லாத ஒன்றை போல அல்லவா இருந்தது, இதை நினைத்து இந்த மாயையை நினைத்து நாம் இப்படி ஆகிவிட்டோம் என்று வருத்தப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால புத்திசாலி யார், அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத், புத்திசாலி யார் என்று சொன்னால் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் நிலையான அந்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதற்காக நாம் வாழ வேண்டும் என்று நல் அமல்களில் கவனம் செலுத்தி அதை இஹ்லாசாக நேமமாக பேணுதலாக யார் ஆக்கிக் கொள்கிறானோ அவன்தான் புத்திசாலின்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, அதுதான் அது ஹைரான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, அது ஹைரானது நிலையானது. அப்படி ஒரு அற்புதமாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி காண்பித்தான். கியாமத்தினுடைய நாளையில ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுப்புவான். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்தரல வேண்டும். பெருமக்களை நரகத்திற்கு அனுப்புவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்ஸாதல் லித்தாகீன மஆபா. ஜஹன்னம் என்ற அந்த இடத்திற்கு ஒரு பெரிய கூட்டம் போய் ஒதுங்கும். ஏன் தெரியுமா அல்லாஹ் காரணம் சொல்றான், லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, காலமெல்லாம் அதிலே தங்கியிருப்பார்கள். லா யதூகூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா, எந்த விதமான சுகங்களும் அதிலே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிலே அவர்கள் கிடந்து அவ்வளவு வேதனைப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இன்னஹும் கானூலா யர்ஜூன ஹிசாபா, ஆகிரத்தில் இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்குதுங்கிறத பற்றி கவலை இல்லாம வாழ்ந்தவங்கன்னு சொல்றான். பெருமக்களை, அப்படியானால் நிலையான ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது, நாம் எழுப்பப்படுவோம் என்பதை பற்றி நம்முடைய கல்வின் அடித்தளத்தில் எந்த அளவுக்கு பதிச்சு வச்சிருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டக்கூடிய ஒரு சூரத்து தான் இந்த கியாமா என்ற சூரத். அல்லாஹ் இந்த சூரத்தில் ஒரு இடத்தில் கேட்கிறான், மனிதன் வீணாக விடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா, அவன் செய்யற காரியத்தை பற்றி எல்லாம் ஒன்னும் பொருட்படுத்த மாட்டான், அல்லாஹ் அப்படி விட்டுருவான் நினைச்சிட்டானா அப்படின்னு நல்லா கேட்கும். மனிதன் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி அவன் ஒன்றுமே கேட்க மாட்டான் அல்லாஹு தஆலா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா, அல்லாஹ் அப்படி விட மாட்டான். உலகத்துல நல்லவங்களுக்கு, நல்ல அமல் செய்தவங்களுக்கு நல்ல கூலி இருக்குது, தீய அமல்களை செய்தவர்களுக்கு அதற்கான தண்டனை இருக்கிறது. ஜோலிக்கு கூலிங்கிறது நியாயம் தானே உலகத்துல, எந்த ஒரு காரிய ஒரு வேலை செய்தா அதுக்கு கூலிங்கிறது நியாயம். பெருமக்களை, அல்லாஹு தஆலா நீதிமான், உலகத்துல எல்லாம் நீதி கிடைக்காது. இங்க நல்லவங்களா வாழ்வாங்க, கஷ்டப்படுவாங்க, இங்க சாலிகானவங்களா இருப்பாங்க, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க, இங்க உலகத்துல வம்பர்களாக இருப்பார்கள், ரொம்ப நல்லா இருப்பான். எனவே இது நீதியின் உலகம் அல்ல, இது கூலியின் உலகமும் அல்ல, அது நீதியின் உலகமும் கூலியின் உலகமும் ஆகிரத்தினுடைய உலகம்தான். அங்கேதான் முழுமையான கூலி கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, ஓதப்பட்ட இந்த சூரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மஅ இஸாமா பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. கியாமத்து நாளின் மீது சத்தியம், பழிப்பிலை மணி நஃப்ஸ லவ்வாமாவின் மீது, பழிப்பிற்குரிய இந்த நஃப்ஸின் மீது சத்தியம், அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மஅ இஸாமா, மனிதன் கருதி கொண்டிருக்கிறானா நாம இறந்து போயிட்டோம், கபரை தோண்டுனா ஒன்று ரெண்டு எலும்பு தான் வருது, இதை என்ன செய்ய போறான் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா? எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அதுக்கு உயிர் கொடுத்து நிச்சயமா எழுப்புவான் அல்லாஹ் சொன்னான். சொல்லும் பொழுது அல்லாஹ் இன்னொரு நுட்பமான வாசகத்தையும் சொல்றான், பலா காதிரீன் அலா நுசவ்விய பனானா, அவனுடைய பெருவிரலையும் கூட மீண்டும் எழுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் சொல்றான். மனிதர்கள்ல வந்து எல்லா உறுப்புகளுக்கும் இந்த பெருவிரலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகத்தில் இருந்தாலும் எல்லாத்தை விட வித்தியாசம்ங்கிறது, ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆள் கையெழுத்து போட்டுருவார், ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆள் கூட கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா அதே மாதிரி வளைச்சு போட்டுருவார். ஆனா ஒரு ஆளுடைய பெருவரல் மாதிரி இன்னொரு ஆளுடைய பெருவரல் இருக்காது. கோடிக்கணக்கானவங்க இருந்தாலும் சரி பெருவரல் வித்தியாசப்படும். அதனாலதான் சொத்து முடிக்கும் நினைச்சாங்க பெருவரல்ல ரேகையை கை வைக்க சொல்றாங்க, இவர் எவ்வளவு பெரிய அப்படி நீட்டி ஒரு மாதிரி மேலவாக போகக்கூடிய கையெழுத்து போட்டாலும் சரிதான் நீங்க ரேகையை வைங்கிறாங்க. ஏன்னா வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய இந்த பெருவரல் இருக்கிறதே, இதையும் கூட அல்லாஹ் அதை சுட்டி காட்டுவதனுடைய நோக்கம், மனிதனை அப்படி ஒரு விசேஷமாக படைத்திருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகிறான். மனிதனை நிச்சயம் அல்லாஹு தஆலா எழுப்பியே தீருவான் சொல்றான். கியாமத்தில் அல்லாஹ் எழுப்புவான். பெருமக்களே, கியாமத்தினுடைய நாளை பற்றினா குறைஞ்சது ஒரு 10 தலைப்பாவது பேசணும் அதை பற்றி. அதாவது கியாமத்து நாள், மரணம் என்பது வரும், மரணத்துல ஹிசாப் இருக்கிறது, அதாவது கபர்ல கேள்வி கணக்கு இருக்குது, கபருனுடைய நிலை என்ன, கபர்ல இருந்து திருப்பி எழுப்பப்படுவது என்ன, பர்சக் என்ற உலகம் என்ன, திருப்பி எழுப்பப்பட்ட பிறகு கியாமத்தினுடைய நாளையில எப்படி நாம ஒன்று கூட்டப்படுவோம், அங்க எப்படி நம்முடைய கைகள்ல கொடுக்கப்படும்ங்கிறத பற்றி எல்லாம் அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறான். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது ஒரு புதினமான உலகம், யாரும் சொல்லி கேட்டு நம்ம புரியுற உலகம் அல்ல, போயிட்டு வந்தவங்க யாரும் நம்மள்ட்ட வந்து சொல்லவும் முடியாது. என்ன அப்படிப்பட்ட உலகம் அல்ல, அல்லாஹ் எதை சொல்றான் அதுதான் நம்ம விளங்க முடியும் அந்த உலகத்துல. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த கியாமத்தினுடைய நாளையிலே அல்லாஹ் எல்லோரையும் நிச்சயமாக எழுப்பியே தீருவான். ஏடுகள் கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் ஹிசாப் கேள்வி கணக்கு ஆரம்பமாகும். அல்லாஹ் சொன்னான், உலகத்திலே முத முதல்ல எழுப்பப்படக்கூடியவர்கள் யார், அகில உலகத்தினுடைய தலைவரான சையதுல் அம்பியா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத முதல்ல எழுப்பப்படுவாங்க. அவங்களுடைய புனிதமான ரவுதாவிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் முத முதல்ல அவங்க எழுந்திருச்சு சித்தீக் நாயகத்தையும் சையதுனா உமர் பின் கத்தாபையும் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் எழுப்பி கொண்டு அங்கேதான் அடக்கப்படுவார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. அவர்களையும் எழுப்பி கொண்டு ஜன்னத்துல் பக்கியில போய் அங்கே அடங்க பெற்றிருக்கிறவர்களையும் எழுப்பி கொண்டு மக்காவுக்கு அவர்கள் வருவதாக ஹதீஸில் வந்திருக்கிறார். முத முதல்ல எழுப்பப்படக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க எழுப்பப்பட்டு அதற்கு பிறகு உலகத்தில் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டதற்கு பின்னாலே மனித சமூகம் சேர்ந்து நிற்கும்.
This